ගරු මීරා සයිබු උතුමා ලැබේ මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 6ක කාලයක් තියෙනවා.
බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම්. සභිකේ තලෙවි සංගන්රේ තලෙවි අවර්ගලේ 2009 ஆண்டிலே 35ஆம் இலக்க பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி சட்டத்தை நீக்குவதற்காக அமைச்சரவையின் ஒப்பந்தத்துடன் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி நீக்கல் சட்டமூலத்தின் 2வது வாசிப்பு மீதான விவாதத்திலே கலந்து கொள்கின்றேன். கௌரவ தலைவி அவர்களே, 2009ஆம் ஆண்டு யுத்தம் நிறைவடைந்த சூழ்நிலையிலே முப்படை நடவடிக்கைகளையும் ஒருங்கிணைப்பதற்காகவே இந்த அதிகாரம் உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு 17 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையிலே நாட்டின் பாதுகாப்பு தேவைகளுக்காக நிர்வாக முன்னுரிமைகளும் வெகுவாக மாறியுள்ளன. நான் உண்மையிலே இந்த பாதுகாப்பு அமைச்சுடைய இந்த விவாதத்தில் பேசுகின்ற போது தேசிய மக்கள் சக்தியின் வளமான நாடு அழகான வாழ்க்கை எனும் தேர்தல் வாக்குறுதியில் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை உள்ளிட்ட அடக்குமுறை சார்ந்த அனைத்து சட்டங்களையும் இல்லாதொழிப்போம், அனைத்து மக்களினதும் சுதந்திரத்தினை உறுதி செய்தல் என வாக்குறுதி அளித்தும் 2 வருடங்கள் சென்ற நிலையிலும் இன்னும் நீங்கள் இந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை நீக்காமல் இருப்பது மிகவும் கவலையாக இருக்கிறது. 2015ஆம் ஆண்டு இருந்து 2019 வரை புதிய அரசியல் அமைப்பு ஒன்றை தயாரிப்பதற்காக கடைபிடித்த ஏற்பாட்டினை துரிதமாக நிறைவு செய்து சமத்துவம் மற்றும் ஜனநாயகத்தை அடிப்படையாக கொண்ட ஒரே ஒரு நாட்டுக்குள் அனைத்து மக்களும் ஆட்சியில் தொடர்பு கொள்ளக்கூடியவாறு ஒவ்வொரு மாகாணத்திலும் அரசியல் ரீதியிலும் நிர்வாக ரீதியிலும் அதிகாரத்தை பகிர்ந்து அளிப்போம் என்று சொன்னீர்கள். இதுவரையிலே ஒரு புதிய அரசியல் அமைப்பு ஒன்றை வரைவதற்கான எந்த ஏற்பாடுகளும் செய்யாமல் கடந்த 2 வருடங்களை நீங்கள் கடத்திருக்கின்றீர்கள். இது உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே சொல்லப்பட்ட விடயமாகும். தற்போது காலவரையின்றி இன்னொரு விடயத்தை சொல்லியிருக்கிறீர்கள். தற்போது காலவரையின்றி பின்போடப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தல் ஒரு வருட காலத்துக்குள் நடாத்தி மக்கள் நிர்வாகத்துக்கு பழகிக் கொள்வதற்கான வாய்ப்புகளை வழங்குவோம் என்று சொன்னீர்கள். 2 வருடங்களாகி 1 வருடத்துக்குள் மாகாண சபை தேர்தல் நடத்த ஓம் என்று சொல்லீர்கள். ஆனால் 2 வருடங்களாயும் மாகாண சபையை நடத்தாமல் இருப்பதற்கான விசேட கமிட்டிகளை போட்டு இன்னும் பழைய அரசாங்கங்கள் செஞ்சது போன்றும் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் செய்தது போன்றும் ஏனையவர்கள் செய்தது போன்றும் இந்த மாகாண சபையுடைய அதிகாரங்களை வழங்குவதற்கு நீங்கள் இன்னும் மனநிலை இல்லாத நிலையில் இருப்பதை குறித்து நாங்கள் கவலை அடைகின்றோம். இன்னும் ஒரு முக்கியமான விடயம், காணி ஆணையாளர் திணைக்களத்திலேயே தரவுகளுக்கிடங்க இலங்கையில ஒட்டுமொத்த நிலப்பரப்பான 6.6 மில்லியன் ஹெக்டேரில் 82% 5.4 மில்லியன் அரசாங்கத்துக்கு சொந்தமாக அமைவதோடு 18% அதாவது 1.2 மில்லியன் ஹெக்டேர் பிரத்யோக காணிகளாக நிலவுகின்றன. அரசாங்கத்தின் காணிகளாக நிலவுகின்ற 5.4 மில்லியன் ஹெக்டேரில் 32% அதாவது 1.7 மில்லியன் ஹெக்டேர் காடுகளாக காணப்படுகின்றன. நிர்வாகத்திலும் முகாமைத்துவத்திலும் வசதி கருதி காணிகளை பயன்படுத்துகின்ற விதத்துக்கிடங்க அவை விவசாய வணிக மற்றும் பதிவிட காணிகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. காணி வளங்களை நிர்வகிப்பதற்காக குடியேற்றாட்சி காலத்தில் விதித்த பல்வேறு சட்டங்கள் மற்றும் ஒழுங்கு விதிகள் மூலமாக இலங்கையின் காணி முகாமைத்துவ முறையில் தனித்துவமான தாக்கங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. சுதந்திரத்துக்கு பின்னர் நிலவிய அரசாங்கங்களால் நாட்டினது மக்களின் மேம்பாட்டுக்காக இந்த சட்டங்களை அறிவியல் ரீதியான திருத்தத்துக்கு இலக்காகுவதற்காக விசேட முயற்சிகள் மேற்கொள்ளப்படவில்லை என்பதோடு குறுகிய நோக்கங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சில காணி மறுசீரமைப்புகளும் காணி பங்கீட்டுக் கொள்கைகளும் சமூக ரீதியான மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை வழிசமைத்துள்ளன. காணிகளின் உரிமை பற்றி நிலவுகின்ற சிக்கலை நீண்டகாலமாக தீர்க்கப்படாதுள்ளதோடு அது பல்வேறு சமூக சிக்கல் காரணமாகவும் அமைந்துள்ளது. விளைத்திற நிர்வாகத்துக்கும் முகாமைத்துவத்துக்கும் வலிசமைக்கின்ற காணி பற்றிய புதிய சட்ட கட்டமைப்பையும் புதிய காணி சட்டம் ஒன்றையும் கொண்டு வரும் என்று நீங்கள் 2 வருடமாக வாக்களித்தீர்கள். ஆனால் இப்போது நான் ஒன்றை சொல்ல வேண்டும், கிழக்கு மாநிலத்துடைய காணிகளை பாதுகாப்பதற்காக எங்களுடைய ஜனாதிபதி கௌரவ அனுர குமாரசாக்க அவர்கள் ஒரு விசேட கமிட்டியை போட்டிருக்கிறார்கள். அது கிழக்கு மாநிலத்துக்கு மாத்திரமல்ல, ஏனைய 9 மாநிலத்திலையும் இருக்கின்ற காணிகளை
பாதுகாக்கிறது
இந்த அரசாங்கத்திற்கு இருக்கின்றது என்பதை சொல்ல வருகின்றேன். அது மாத்திரமல்லாமல் கடந்த 30 வருட காலமாக வடகிழக்கு மாநிலங்களிலே காணிகளை இழந்தவர்கள் அவருடைய காணிகளை பெறுவதற்கான விசேட ஆணைக்குழுக்களையும் இந்த கௌரவ ஜனாதிபதி அவர்கள் நியமிக்க வேண்டும் என்று நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நிறைவேற்று ஜனாதிபதி அரசியல் அமைப்பினை ஒழித்து கட்டி பாராளுமன்ற ஆளுமையை நிலைநாட்டுவது மற்றும் நிறைவேற்று அதிகாரம் மற்ற ஜனாதிபதி வைப்பேன். தேசிய மக்கள் சக்தியின் பலமான நாடு அழகான வாழ்க்கை என்ற தேர்தல் வாக்குறுதியின் பிரதியினை பாராளுமன்றத்திலே நான் சமர்ப்பிக்கின்றேன். அண்மையிலே ஐக்கிய நாடுகள் சபையிலுடைய மனித உரிமை ஆணையாளர் நம்ம நாட்டை பற்றி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அது மாற்றத்துக்கான வேகம் இலங்கையில் இல்லை என தெரிவித்துள்ளார். இராணுவ ஆக்கிரமிப்பு உள்ள நிலங்களை விடுவித்தல், பயங்கரவாத சட்டத்தின் கீழ் நீண்டகாலமாக கைதிகளாக உள்ளவர்களை விடுவித்தல், ஒவ்வொரு உள்ளூராட்சி மாவட்டம் மற்றும் மாகாணங்களுக்கு உள்ள அதிகாரங்களை பகிர்ந்தளித்தல், அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுதல், பயங்கரவாத சட்டத்தினை நீக்குவதுடன் அதற்கு பதிலாக கொண்டு வரப்படும் எந்த ஒரு சட்டமும் சர்வதேச மனித உரிமை சட்டங்களுக்கு அமைவாக இருப்பதை உறுதிப்படுத்துதல், மனித உரிமைகள் மீறல்களில் ஈடுபட்டதாக நம்பத்தகுந்த குற்றச்சாட்டுகள் உள்ள நபர்களை அரசாங்கம், பாதுகாப்புத்துறை அல்லது ராஜதந்திர சேவைகளே உயர் பதவிகளுக்கு நியமிப்பதை தவிர்த்துக் கொள்ளல், நமது நாட்டை பற்றி ஐக்கிய நாடுடைய சபையுடைய மனித உரிமைகளுடைய செயலாளர் சொல்லியிருப்பது எமது நாட்டுக்கு அவ்வளவு அழகல்ல என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். அண்மையிலே எங்களுக்கு உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே சொல்லியிருக்கின்றீர்கள், தொழில் வாய்ப்புகள் அரசியல் அழுத்தங்கள் இன்றி சகல இனத்தவர்களுக்கும் நியாயமான வகையிலே கிடைக்கக்கூடியதாக தகமையின் அடிப்படையிலே பெற்றுக் கொடுப்பதை உறுதிப்படுத்துகள் என்று சொல்லிவிட்டு, அண்மையிலே இலங்கையிலே நடைபெற்ற 76 உதவி இளைஞர் சேவை அதிகாரி நியமனத்துக்காக நடத்தப்பட்ட நேர்முக பரீட்சையிலே அம்பாறை மாவட்டம் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக அம்பாறை மாவட்ட மக்கள் தெரிவிக்கிறார்கள். உதவி இளைஞர் சேவை அதிகாரிகள் வெற்றிடங்களுக்காக 4600 பேர் நேர்முக பரீட்சைக்கு அழைத்து, இரண்டாவது நேர்முக பரீட்சைக்கு 152 பேர் கொண்ட பெயர் பட்டியல் வெளியாகியுள்ளது. இந்த 152 பேர் பெயர் பட்டியலே பிரதியினை பாராளுமன்றத்திலே சமைக்கின்ற இந்த பெயர் பட்டியலே அம்பாறை மாவட்டத்திலிருந்து ஒரு முஸ்லீம் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரும் சிங்கள சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரும் இடம்பெற்றுள்ளார். அம்பாறை மாவட்டத்தில் 7 வெற்றிடங்கள் காணப்பட்ட போதும் 152 பேர் கொண்ட பெயர் பட்டியலில் 2 நபர்களின் பெயர் மாத்திரம் இடம்பெற்றுள்ளதாக அம்பாறை மாவட்ட மக்கள் தெரிவிக்கிறார்கள். அதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்திலே 8 தமிழ் சமூகத்தைச் சேர்ந்தவரை நியமித்திருக்கிறார், அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற காத்தாங்குடி, ஏறாவூர், வாழைச்சேனி போன்ற பிரதேசங்களுடைய பிரதித்துவம் கிடைக்கவில்லை என்பதற்காக உங்களுடைய பிரஜாசக்தி தலைவர் அவர் உடனடியாக ராஜினாமா செய்து இன்று அவர் ராஜினாமாவை கரை சொல்லியிருக்கிறார். எங்களுடைய மக்களுக்குரிய உரிமை கிடைக்கவில்லை என்பதற்காக எனது பதவி முடிவடையலாம், எனது அரசியல் பொறுப்பு மாறலாம், ஆனால் எனது சமூகத்தின் நியாயமான உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் எனது பொறுப்பு முடிவடையாது, எனது முடிவு தனிப்பட்ட நலனுக்காக அல்ல, எனது சமூகத்தின் நலனுக்காக, எனது மக்களின் எதிர்காலத்துக்காக என்று எம்ஐஎம் முபாயில் உங்களுடைய பிரஜாசக்தி தலைவர் இன்று ராஜினாமா செய்திருக்கிறார்கள். எனவே இந்த விடயத்திலே நீங்கள் எல்லோரும் நீதி நியாயமாக நடக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆனால் நமது நாட்டுடைய அரசியல் வரலாற்றை பார்த்தீர்கள் என்றால் அதிகாரங்கள் மனிதர்களால் கிடைப்பதில்லை. உங்களுக்கு கிடைத்திருக்கிற அதிகாரம் கௌரவ அனுரகுமார சேங்க
ஜனாதிபதி
எத்துமாகே கப்பையும் விடக்கார புனிசாத்தாமாய் உங்களுக்கு தான் எக்கசிய பாலிஸ்தே காக்காபிலாத்தி வேணுமா ஆண்டு வீட்டு வளர்த்தி வேணுமா பவிய காலியாப்பி வேணுவானா மைந்த ஜனாதிபதி துமாட்ட முக தௌடி எத்துமாட்ட அவரு தெக்கா தீபுனா ஏ அதிசயத்தை பாலே வரிசேதி சந்திரகீழா பெருதினா நிக்காங் மைத்திரி மாத்தா ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச ஆவா சாண்டியம் பணக்கிலே காலியாக்கியனக்கோட்டை அப்பே ரட்டை இத்தியாச பலனக்கோட்டை அப்பே ஜனாதிபதி தரத்துறிந்தா தூளாக்கினா கோத்தபாய ராஜபக்ச தமாய் யா தண்ணிகர ஜாதிபதி அத்திகால எத்துமோ தீவா
විනාඩියක අවසරයක් ලබා දෙන්න පාර්ලිමේන්තුවේ සාකච්ඡා ලක්ුණා දිත්වා සිලිකුණාට හේතුවෙන් හානි වූ අයගේ නිවාස කුලී ලබා දීම පිළිබඳ ගැටලුවක් ඒ පිළිබඳ ජනාධිපති කාර්යාලයෙන් එපු ලේඛනයක් මම සභාගත කරනවා හැන්සාට් කරනවා තමයි ජනාධිපති එකම් කාර්යප්‍රදානි තුමා විසින් ජනාධිපති ලේකම් මුදල් අමාත්‍යාංශයට යවා තිබෙනවා. ගරු ජනාධිපතිතුමාගේ උපදෙස් මත දිට්වා සුලිකුණාටු හේතුවෙන් හානි වූ අයගේ නිවාස කුලී ලෙස රුපියල් 25,000ක මුදල ලබා දීමේ කටයුතු ඔක්තෝබර් මාස සිට දෙසැම්බර් මාස දක්වා දීර්ඝ කිරීමට ගරු ජනාධිපතිතුමා විසින් අනුමැතිය ලබා දී ඇති බැවින් එම මුදල් ලබා දීම සඳහා අවශ්‍ය කටයුතු සිදු කරන මෙන් කාරණකෝ මෙයින් දන්වා සිටිමි. එම නිසා දෙසැම්බර් 31 දක්වා ඒ කුලී මුදල් ලබා දීම ජනාධිපති ලේකම් කාර්යය අනුමත කළ තිබෙනවා. නිසා කිසිම ගැටලුවක් එන්නේ නැහැ මැතිනිය. මේක හැන්සාර් කරන්න ලෙස ඔබතුමී ඉල්ලා සිටිමි.